الحمد لله رب العالمين المتعالي عن الشريك والبديل والشبيه أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له له الملك وله الحمد وهو على كل شيء قدير لم يتخذ صاحبة ولا ولدا ولم يكن له كفوا أحد وأشهد أن سيدنا ومولانا محمد صلى الله عليه وسلم تسليما كثيرا كثيرا أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون صدق الله العلي العظيم إلا كتنغللوم إلا نلميكللوم الله تعالى بي أنجي பயந்து நடந்து கொள்ளுமாறு முதல் முதலாக எனக்கும் அப்பால் உங்களுக்கும் தக்வாவை கொண்டு வசியத் நசிஹத் செய்து கொள்கிறேன். ஜுமாவுடைய கடமையை நிறைவேற்ற வந்திருக்கும் அல்லாஹின் நல்லடியார்களே, சகோதரர்களே, பெரியோர்களே, புனிதமான கண்ணியமான அரஃபாவுடைய நாளில் நாம் இருக்கிறோம். பொதுவாக காலங்கள் அனைத்துமே கண்ணியமானவைகள் தான். அல்லாஹு தஆலா குர்ஆனில் எதன் மீதெல்லாம் சத்தியம் செய்கிறானோ அவைகள் அனைத்துமே கண்ணியமானவைகள். குர்ஆனில் எதன் மீதெல்லாம் சத்தியம் செய்யப்பட்டிருக்கிறதோ அவைகள் அனைத்துமே கண்ணியமானவைகள். அல்லாஹு தஆலா வல் அஸ்ர் பொதுவான காலங்கள் மீது சத்தியம் செய்கிறான். பொதுவான காலங்கள் மீது சத்தியம் செய்துவிட்டு அதிலும் 10 தினங்களை தேர்ந்தெடுத்து வலயாலின் அஸ்ர் பத்து தினங்களுடைய இரவுகளின் மீது சத்தியமாக என்று அல்லாஹு தஆலா சத்தியம் செய்கிறான். இந்த 10 இரவுகளும் எந்த இரவுகள்? அதிகமான முஃபஸ்ஸிர்கள், குர்ஆனுடைய விரிவாளர்கள், இவர்களில் இப்னு அப்பாஸ் ரழியல்லாஹு தஆலா அவர்களும் உள்ளடங்குகிறார்கள். இந்த 10 இரவுகளும் துல்ஹிஜ்ஜாவுடைய 10 இரவுகள். இந்த 10 நாட்களும் மிக கண்ணியமான நாட்கள். ரமதானுக்கு பின்னால் கண்ணியமான நாட்கள் என்றால் இந்த துல்ஹிஜ்ஜாவுடைய 10 தினங்கள் தான். ஒரு சில உலமாக்கள் இமாம்கள் எழுதுகிறார்கள், ரமதானுடைய கடைசி 10 விடவும் துல்ஹிஜ்ஜாவுடைய இந்த முதல் 10 மிக மிக சிறப்புக்குரியது. இந்த நாட்களை நாம் எப்படி கழிக்க வேண்டும்? இந்த நாட்களை நாம் என்ன செய்ய வேண்டும்? 8 நாட்களை நாம் கழித்து விட்டோம், 9வது நாளில் நுழைந்திருக்கிறோம். இன்னும் 2 நாட்கள் தான் மீதமாக இருக்கிறது. இந்த நாட்கள் எப்படியாப்பட்டது? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தந்தார்கள். திருமிதி இப்னு மாஜா போன்ற கிரந்தங்களில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஏனைய காலங்களில் அமல் இபாதத் செய்வதை விட இந்த 10 நாட்களில் அமல் இபாதத் செய்வது அல்லாஹுக்கு மிக விருப்பமானது, மிகவும் சிறப்புக்குரியது. அது எந்த அமலாக இருந்தாலும் சரி, தொழுகையாக இருக்கலாம், நோன்பாக இருக்கலாம், திலாவத்துல் குர்ஆனாக இருக்கலாம், திக்ராக இருக்கலாம், சொந்தங்களோடு சேர்ந்து நடப்பதாக இருக்கலாம், சதகா தானதனங்களாக இருக்கலாம், என்ன அமலாக இருந்தாலும் இந்த 10 நாட்களில் செய்யப்படும் பொழுது அல்லாஹுக்கு மிக மிக விருப்பம் உள்ளதாக ஆகிறது. நான் நினைக்கிறேன், ஏனைய காலங்களில் சதகாவாக கொடுக்கப்படக்கூடிய பல லட்சங்கள் இந்த நாட்களில் சதகாவாக கொடுக்கப்படக்கூடிய ஒரு சில ரூபாக்களுக்கு சரிசமமாக இருக்கும். அந்தளவு அல்லாஹு தஆலா நன்மைகளை வாரி வழங்குகிறான். ஸஹீஹ் அல் புகாரியுடைய ஹதீஸ், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஏனைய காலங்களை விடவும் இந்த 10 நாட்களில் அமல் இபாதத் செய்யும் பொழுதே அல்லாஹுக்கு மிக விருப்பமானதாகவும் நிறைய நன்மைகளை தேடித்தரக்கூடியதாகவும் ஆகிவிடும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். சஹாபாக்கள் கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், ஜிஹாத் செய்வதை விடவுமா சிறப்புக்குரியது? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஆம், ஜிஹாத் செய்வதை விடவும் சிறப்புக்குரியது. ஜிஹாத் செய்வதை விட இந்த நாட்களில் 2 ரகாத் தொழுவது, ஒரு சுபஹானல்லாஹ் சொல்வது மிகவும் சிறப்புக்குரிய விடயம். அந்தளவு நன்மைகள் அல்லாஹ் சுபஹான வ தஆலா தருகின்றான். கண்ணியமான சகோதரர்களே, பெரியோர்களே, மேலும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இந்த 10 நாட்களுடைய ஒவ்வொரு நாளுடைய நோன்பும் ஒரு வருடத்தினுடைய நோன்புக்கு சரிசமம். ஒரு மனிதன் 9 நோன்புகளையும் நோற்றால், 9 வருடங்கள் நோன்பு நோட்டால் என்ன நன்மை கிடைக்குமோ அந்த நன்மைகளை அல்லாஹ் தஆலா தருவார். அதிலும் விசேஷமாக அரஃபாவுடைய நோன்பு. இன்றைய நாள் நோன்பு நோற்றவர்கள் உண்மையிலுமே கொடுத்து வைத்தவர்கள் தான். ஏனென்றால் ஸஹீஹ் முஸ்லிமுடைய ஹதீஸ், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அரஃபாவுடைய நோன்பு முந்தைய வருடம் பிந்தைய வருடம் 2 வருடங்களுடைய பாவங்களை அழித்துவிடும் என்று அஹ்தசிபு அலல்லாஹ், நான் அல்லாஹ் மீது ஆதரவு வைக்கிறேன் என்று சொன்னார்கள். அல்லாஹு தஆலாவுடைய ஆதரவை ஒரு நாளும் அல்லாஹு தஆலா வீணாக்க மாட்டான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய ஆதரவை அல்லாஹு தஆலா ஒரு நாளும் வீணாக்க மாட்டான். ரெண்டு வருடங்கள், சென்ற வருடங்கள் நாம் செய்த பாவங்கள், எத்தனை பாவங்கள் செய்திருப்போம், அனைத்து பாவங்களையும் அல்லாஹு தஆலா மன்னிப்பான். வருகின்ற வருடம் எவ்வளவு பாவங்கள் செய்வோமோ அவைகள் அனைத்தையும் இந்த நோன்பின் மூலமாக அல்லாஹு தஆலா மன்னிப்பான். கண்ணியமான சகோதரர்களே, பெரியோர்களே, மேலும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இந்த பத்து நாட்களுடைய ஒவ்வொரு இரவுகளும் ஒவ்வொரு லைலத்துல் கத்ருக்கு சரிசமம். லைலத்துல் கத்ர் எப்பொழுது இருக்கிறது? ரமதானுடைய கடைசி பத்தில் ஒற்றைப்படியான இரவுகளில் இருக்கிறது. 21, 23, 25, 27, 29 இன்னும் சில ஹதீஸ்களின் பிரகாரம் 30 கூட லைலத்துல் கத்ர் வரலாம். ஒரு மனிதன் லைலத்துல் கத்ரை அடைந்து கொள்ள வேண்டும் என்றால் இந்த 6 இரவுகளும் நின்று வணங்க வேண்டும். அப்படி என்றால் தான் ஒரு மனிதனுக்கு ஒரே ஒரு லைலத்துல் கத்ரை அடைந்து கொள்ளலாம். ஆனால் இந்த 10 இரவுகளும் 10 லைலத்துல் கத்ருக்கு சரிசமம். அதனால கண்ணியமான சகோதரர்களே, பெரியோர்களே, மீதமாக இருக்கக்கூடியது 2 நாட்கள் தான். இந்த நாட்களில் எவ்வளவு அமளிவாதங்கள் செய்யலாமோ அந்த அமளிவாதங்களை செய்து நிறைய நன்மைகளை சம்பாதித்துக் கொள்வோம். இந்த 10 நாட்களுடைய சிறப்புகளை சொல்லிக்கொண்டே போகலாம். அல்லாஹு தஆலா மூஸா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு 10 திறங்களை கொண்டு வாத்மம்னாக அபிஹின் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். 10 திறங்களை கொடுத்து பூர்த்தியாக்கினோம். அந்த 10 திறங்களும் துல்ஹிஜ்ஜாவுடைய 10 திறங்கள் தான். கண்ணியமான சகோதரர்களே, பெரியோர்களே, பொதுவான காலங்கள் மீது சத்தியம் செய்து அதிலேயும் 10 தினங்களை தெரிவு செய்து வலையாளில் அஷர் 10 தினங்கள் மீது சத்தியம் செய்து அந்த 10 தினங்களிலேயும் அரபாவுடைய தினத்தின் மீதும் இன்றைய தினத்தின் மீதும் பெருநாளுடைய தினத்தின் மீதும் சத்தியமாக என்று அல்லாஹு தஆலா இந்த 2 நாட்களையும் குறிப்பிட்ட சத்தியம் செய்கிறார். இந்த 2 நாட்களையும் அல்லாஹு தஆலா குறிப்பிட்டு சத்தியம் செய்வதனால் விளங்க வருகிறது, வேற நாட்களை போன்று அல்ல இந்த 2 நாட்களும். மிக வித்தியாசமான நாட்கள். உண்மையிலுமே இந்த 2 நாட்களும் மிக வித்தியாசமான நாட்கள் தான். முஃப்தி ஷஃபி உஸ்மானி சாப் அவர்கள் மஹாரிஃபுல் குர்ஆன் என்ற தஃப்ஸீர் எழுதுகிறார்கள். இஸ்லாமிய முறை பிரகாரம் முதலாவது இரவு, அதற்கு பின்னால் தான் பகல். அரபாவுடைய தினத்தில் முதலாவது இரவும், அதற்கு பின்னால் பகல், அதற்கு பின்னால் வரக்கூடிய இரவும் அரபாவுடைய தினத்தை சார்ந்ததுதான். அப்படி என்றால் அரபாவுக்கு 1 பகலும் 2 இரவுகளும், பெருநாளுடைய தினத்துக்கு பகல் மட்டும்தான். கண்ணியமான சகோதரர்களே, பெரியோர்களே, இந்த 2 நாட்களும் மிக வித்தியாசமான நாட்கள். அரபாவுடைய தினத்தில் நாம் என்ன செய்ய வேண்டும், எதெல்லாம் செய்தால் இன்றைய நாள் நாம் என்ன செய்ய வேண்டும், எதெல்லாம் செய்தால் நன்மைகள் கிடைக்குமோ அவைகள் அனைத்தையும் இன்றைய நாளில் செய்வது வலியுறுத்தப்பட்டிருக்கிறது. நிறைய அமல்கள் செய்வதை இன்றைய நாள் வலியுறுத்தப்பட்டிருக்கிறது. அதில் மிக முக்கியமான ஒன்றுதான் அரபாவுடைய நோன்பு. நான் முன்னால் ஞாபகப்படுத்தினேன், ஸஹீஹ் முஸ்லிமுடைய ஹதீஸ், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அரபாவுடைய இந்த நோன்பு முந்தைய வருடம் பிந்தைய வருடம் இந்த 2 வருடங்களுடைய பாவங்களை அழித்துவிடும் என்று அஹ்தசிபு அலல்லாஹ், அல்லாஹ் மீது ஆதரவு வைக்கிறேன். இன்னும் சில ஹதீஸ்களின் பிரகாரம் 2 வருடங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படும் என்று உறுதியாகவே சொல்லப்பட்டிருக்கிறது. மேலும் ஸஹீஹ் முஸ்லிமுடைய ஹதீஸ், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஏனைய காலங்களை விடவும் அதிகமாக அல்லாஹு தஆலா அரபாவுடைய தினத்தில் தான் நரகவாசிகளை விடுதலை செய்கிறான். ஏனைய நாட்களிலேயும் விடுதலை செய்கிறான், ரமதானிலேயும் விடுதலை செய்கிறான், ஆனால் அரபாவுடைய தினத்தில் மட்டும்தான் நரகத்துக்கு தகுதியான எத்தனையோ பேர்களை அல்லாஹு தஆலா விடுவிக்கிறான். அடியார்களோடு அல்லாஹு தஆலா மிக நெருக்கமாக வருகிறான். அடியார்களில் இன்றைய தினம் யாரெல்லாம் அமல் இபாதத்களில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்களோ அவர்களை பார்த்து மலக்கு மார்களிடம் பெருமை பாராட்டி பேசுவான். இவர்களுக்கு என்ன வேண்டுமாம், இவர்கள் என்ன நாடுகிறார்கள் என்று அமல் இபாதத்தில் இன்றைய நாள் ஈடுபட்டிருக்கக்கூடியவர்களை அல்லாஹு தஆலா பார்த்து பெருமைப்படுவான், மலக்கு மார்களிடத்தில் பெருமை பாராட்டி பேசுவான். கண்ணியமான சகோதரர்களே, பெரியோர்களே, நாளைய தினம் துல்ஹிஜ்ஜாவுடைய 10th தினம். நாளைய தினத்திலேயும் எதெல்லாம் செய்தால் நன்மைகள் கிடைக்குமோ அவைகள் அனைத்தையுமே செய்வது முஸ்தஹப்பாக்கப்பட்டு இருக்கின்றது, வலியுறுத்தப்பட்ட சுன்னத்தாக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் மிக விசேஷமான ஒரு அமல் தான் இராஃபதுத்தம், இரத்தத்தை ஓட்டுவது, உதுஹியா கொடுப்பது. எங்களுடைய ஷாஃபிஈ மஸ்கபை பொறுத்த வகையில் உதுஹியா கொடுப்பது சுன்னத்தை மாக்கதாம், வலியுறுத்தப்பட்ட சுன்னத். யாருக்கெல்லாம் உதவியா கொடுக்க முடியுமோ அவர்கள் உதவியா கொடுப்பது அவர்களுக்கு வலியுறுத்தப்பட்டிருக்கிறது. வசதி இருந்தும் உதவியா கொடுக்கவில்லை என்றால் எங்களுடைய மதுகவின் பிரகாரம் மக்களும் வெறுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் சில மதுகவுகளில் உதவியா கொடுப்பது வாஜிப், கட்டாயம் கொடுக்கத்தான் வேண்டும் என்று செய்திருக்கிறார்கள். கனியமான சகோதரர்களே, உதகையா கொடுப்பதற்கு வசதி உள்ளவர்கள் கட்டாய உதகையா கொடுங்கள். எவ்வளவு வேலைக்கு போனாலும் சரி, சந்தையுடைய விலையை விடவும் அதிகமான விலைக்கு ஆடு மாடு உதகையாவுடைய சீசனில் விற்கப்பட்டாலும் சரி, அந்த விலையை கொடுத்து வாங்கி நாங்கள் உதகையா கொடுப்பதுதான் சிறப்புக்குரிய விடயம். நான் யாரையும் தாக்கி பேசவில்லை. ஒரு சிலர் பிரச்சாரம் செய்கிறார்கள், தமருல் மிஸ்லை விடவும், அதாவது பஜாருடைய விலையை விடவும் அதிகமான விலைக்கு ஆடு மாடு விற்கப்பட்டால் உதகையா கொடுக்க தேவல்ல, அந்த பணத்தை எடுத்து ஏழைகளுக்கு, எத்தனையோ பாடசாலைகள் வீணா போயிருக்கிறது, அதற்கு எத்தனையோ பெண்கள் திருமணம் முடிக்காமல் இருக்கிறார்கள், அவர்களுக்கு இப்படி செலவழிக்கலாம், உதகையா கொடுக்க தேவையில்லை என்று பேசுகிறார்கள். கண்ணியமான சகோதரர்களே, சந்தையுடைய பஜாருடைய விலை, உதாரணத்துக்கு ஒரு ஆட்டினுடைய விலை 10,000, ஆனால் உதகையாவுடைய சீசனில் 20,000 சொல்கிறார்களாம். 20,000 கொடுத்து எனக்கு ஆட்டை வாங்கி உதகையாவாக கொடுக்க முடியும் என்றால் அதுதான் சிறந்தது. ஏனென்றால் உதகையா என்பது சுன்னத்தை மாக்கதா, வலியுறுத்தப்பட்ட ஒரு சுன்னத், ஷஹைரத்து மின் ஷஹாயிரில் இஸ்லாம், இஸ்லாத்தினுடைய மிக பெரும் ஒரு அடையாளம். அப்படி அவர்கள் கஷ்டத்தில் இருக்கிறார்கள், இந்த கஷ்டம் அந்த கஷ்டம் என்று அதற்கு செலவழிப்பது இதைவிடவும் சிறந்தது என்று சொன்னால் காலப்போக்கில் இது போன்ற இஸ்லாத்தினுடைய அடையாளங்கள் இல்லாமலேயே போய்விடும். அதனால் கண்ணியமான சகோதரர்களே, பெரியோர்களே, சில உலமாக்கள் எழுதுகிறார்கள், எல்லா சதகாக்களை விடவும், அது எவ்வளவு பெரிய சதகாவாக கூட இருக்கலாம், லட்சக்கணக்கான ரூபாக்களை ஏழைகளுக்கு செலவழிக்கலாம், மஸ்ஜிதுக்கு கொடுக்கலாம், ஆனால் அனைத்து சதகாக்களை விடவும் உதுஹியாவுடைய நெய்யத்துடன் ஆட்டையோ மாட்டையோ ஒட்டகத்தையோ அறுத்து அந்த இறைச்சியை சதகாவாக கொடுப்பதுதான் மிக 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 சிறந்தது. கண்ணியமான சகோதரர்களே, பெரியோர்களே, உதுஹியா என்பது ஒரு இபாதத். நாம் எப்படி தொழுகிறோமோ, நோம்பு பிடிக்கிறோமோ, அதே போன்ற ஒரு இபாதத்து தான் இந்த உதுஹியா என்பது. எல்லா இபாதத்துகளுக்கும் அல்லாஹ் தஆலா பல ஹிக்மத்களை வைத்திருக்கிறான். அதே போன்று உதுஹியாவுக்கும் பல ஹிக்மத்களை வைத்திருக்கிறான். நாம் ஏன் உதுஹியா கொடுக்க வேண்டும், ஏன் ஆடு மாடை அறுக்க வேண்டும்? முதலாவது இதாஅத், அல்லாஹுக்கு வழிபடுகிறோம். எந்த லஜிக்கையும் தேடாமல், எந்த காரணத்தையும் தேடாமல் அல்லாஹு தஆலா அறுக்க சொல்கிறான், நாங்கள் அறுக்கிறோம். முதலாவது இதாஅத். இரண்டாவது, நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சுன்னத்தை நாம் ஹயாத்தாக்குகிறோம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹு தஆலா பல கட்டங்களில் சோதித்தான். பல கட்டங்களில் தன்னுடைய மனைவியையும் தன்னுடைய குழந்தையையும், ஆள் நடமாட்டமே இல்லாத, புட்பூண்டே முளைக்காத, மனித நடமாட்டமே இல்லாத ஒரு பூமியில் விட்டு விட்டு வருமான அல்லாஹு தஆலா சொல்கிறான். நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் விட்டு விட்டு வந்தார்கள். காலம் கடக்கிறது, தன்னுடைய மனைவியோடும் குழந்தையோடும் சேர்கிறார்கள். அல்லாஹு தஆலாவுடைய கட்டளை, உங்களுடைய மகனுடைய கழுத்தை வெட்ட வேண்டும். நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எந்த ஒரு மறுப்பும் தெரிவிக்கவில்லை, கத்தி எடுத்து கழுத்தில் வைத்தார்கள். அந்த கத்தி நபி இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய கழுத்தை அறுப்பதற்கு மறுத்துவிட்டது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், சில முபத்திரர்கள் எழுதுகிறார்கள், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கோபத்தினால் கத்தியை எடுத்து கல்லிலே அடித்தார்கள், கல்லு ரெண்டாக பிளந்தது. ஆனால் நபி இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய கழுத்தை அறுப்பதற்கு அது மறுத்துவிட்டது. அந்த நேரத்தில் தான் அல்லாஹு தஆலா சொர்க்கத்தில் இருந்து ஒரு ஆட்டை இறக்கி வைத்தான். அதை அறுத்து குர்பானாக அவர்கள் கொடுத்தார்கள். அவர்களுடைய தியாகத்தை எங்களுடைய ஷரீஅத்தாக அல்லாஹு தஆலா ஆக்கியிருக்கிறான். கனிமான சகோதரர்களே, பெரியோர்களே, நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அனைத்து கட்டங்களையும் வெற்றி பெற்றார்கள். பல தடவைகள், பல கட்டங்கள் அல்லாஹ் தஆலா சோதித்துக் கொண்டே இருந்தான், ஆனால் அனைத்திலுமே வெற்றி பெற்றுக் கொண்டே இருந்தார்கள். அதனால் தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், என்னுடைய தந்தை அப்துல்லாஹ் என்று சொல்வதை விடவும், என்னுடைய தந்தை இப்ராஹிம், என்னுடைய தந்தை இப்ராஹிம் என்று அடிக்கடி சொல்லிக் கொண்டே இருந்தார்கள். கண்ணியமான சகோதரர்களே, நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய தியாகத்துக்கு முன்னால் வேறு எந்த ஒரு தியாகமும் சரிசமமாக நிற்க முடியாது, ஈடாக முடியாது. அதனால தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், குர்பான் கொடுப்பதற்கு சக்தி இருந்தும் ஒரு மனிதன் குர்பான் கொடுக்கவில்லை என்றால் பலா குர்பன் முஸல்லானா, எங்களுடைய மஸ்ஜிதுக்கே வர வேண்டாம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மஸ்ஜிதுக்கு அழைக்கக்கூடியவர், நன்மை பக்கம் அழைக்கக்கூடியவர். அப்படியாப்பட்ட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே உதகையா கொடுப்பதற்கு சக்தி இருந்தும் கொடுக்காதவர்களை பார்த்து சொன்னார்கள், இவர்களுடைய மஸ்ஜிதுக்கே வர வேண்டாம். மூன்றாவது, ஏழைகளுக்கு இது ஒரு உணவாக அமையும். பெருநாளுடைய தினத்தில் கூட எத்தனையோ ஏழைகள் சாப்பிடுவதற்கு வழி இல்லாமல் இருப்பார்கள். அவர்களுக்கு ஒரு சாப்பாடாக இந்த துஹையாவுடைய இறைச்சி ஆகும். நோமினுடைய காலத்தில் ஃபித்ராவுடைய அரிசி பெருநாளுடைய சாப்பாடாக அவர்களுக்காகும், ஹஜ்ஜுடைய காலத்தில் துஹையாவுடைய இறைச்சி அவர்களுடைய சாப்பாடாக அமையும். கனிவான சகோதரர்களே, பெரியோர்களே, முதலாவது உதுஹையா என்றால் என்ன என்று விளங்க வேண்டும். நல்லா இந்த விஷயத்தை கவனியுங்கள். உதுஹையா என்றால் என்ன? பெருநாளுடைய தினம் சூரியன் உதயமாகி இமாம் ரெண்டு ஹுத்பாக்களுக்கும் ரெண்டு ரகாத் தொழுகைகளுக்கும் எந்த அளவு நேரம் எடுத்துக் கொள்வாரோ அதில் இருந்து ஐயாமு தஷ்ரீக்குடைய மூன்றாவது நாள் சூரியன் மறைவதற்கு முன்னால் 5 வயது பூர்த்தியாகிய ஒரு ஒட்டகத்தையோ அல்லது 2 வருடம் பூர்த்தியாகிய ஆடையோ மாடையோ அல்லது 1 வருடம் பூர்த்தியாகிய ஒரு செம்மறி ஆடையோ உதுஹையாவுடைய நீயத்துடன் தஹர்ருபன் இலல்லாஹ் அல்லாஹுக்காக வேண்டி அறுக்கப்பட்டால் அதற்கு பெயர் தான் குர்பான், அதற்கு பெயர் தான் உதுஹையா. ஆடு மாடு ஒட்டகம் இந்த மூன்றினுடைய வகையை சேர்ந்ததாக இருக்க வேண்டும். ஒரு மனிதன் மானை உதுஹையாவுடைய நீயத்துடன் அறுக்கிறான், குர்பானாக ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. கோழி சேவலை உதுஹையாவுடைய நீயத்துடன் அறுக்கிறான், அது ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. ஆடு மாடு ஒட்டகம் இந்த மூன்றினுடைய வகையை சேர்ந்ததாக இருக்க வேண்டும். ஒரு மனிதன் எரும மாட்டை உதுஹையாவுடைய நீயத்துடன் அறுக்கிறான், உதுஹையா ஏற்றுக்கொள்ளப்படும். கனியமான சகோதரர்களே, பெரியோர்களே, அடுத்ததாக மிக முக்கியம், வயதை பார்க்க வேண்டும். ஒட்டகம் என்றால் 5 வயது பூர்த்தியாக இருக்க வேண்டும். ஆடு மாடு என்றால் 2 வருடம் பூர்த்தியாகி 3வது வயதிலே நுழைந்திருக்க வேண்டும். செம்மறி ஆடு என்றால் 1 வருடம் பூர்த்தியாக இருக்க வேண்டும். நேரத்தையும் கருத்தில் கொள்ள வேண்டும். பெருநாளுடைய தினம் சூரியன் உதயமாகிறதுக்கு பின்னால் அறுத்தார். இமாம் குத்பாவுக்கும் தொழுகைக்கும் எந்த அளவு நேரம் எடுப்பானோ அதற்கு முன்னாலே அறுத்து விட்டார், அது உதுஹையாவாக ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. அயமுத்து சிகரக்கூடிய மகரிபுக்கு 3வது நாள் மகரிபுடைய தொழுகைக்கு பின்னால் அறுத்தார், அதுவும் உதுஹையாவாக குர்பானாக ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. கண்ணியமான சகோதரர்களே, பெரியோர்களே, உதுஹையாவுடைய நீயத்துடன் அறுக்கப்பட வேண்டும். வேறு நீயத்துகளுக்காக வேண்டி அறுக்கப்பட்டதற்கு பின்னால் இறைச்சியை பங்கு போட்டால் அது உதுஹையாவாக ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. தஹர்ருபன் இலல்லாஹ் அல்லாஹுக்காக வேண்டி அறுக்கப்பட வேண்டும். பேருக்காக புகழுக்காக மக்கள் எல்லாம் கை நீட்டி பேசுவார்கள், இவன் பெரும் ஒரு செல்வந்தன், இவன் கொடையாளி என்று பேசுவார்கள் என்பதற்காக வேண்டி ஒரு மாட்டையோ ஆட்டையோ ஒட்டகத்தையோ அறுத்து குர்பான் கொடுத்தால் அது குர்பானாக ஏற்றுக்கொள்ளப்படவே மாட்டாது. அல்லாஹு தஆலா சொல்கிறான், லை யனால் அல்லாஹு லுஹூமுஹா வலா திமாஉஹா வலாகி யனாலுஹு தக்வா மின்கும். நாங்கள் அறுக்கின்ற மாட்டினுடைய இறைச்சியோ ரத்தமோ அல்லாஹ்விடத்தில் போய் சேர மாட்டாது. அல்லாஹு தஆலாவிடத்தில் போய் சேருவது நாங்கள் அல்லாஹுக்காக வேண்டி அறுத்தோம் என்ற பயபக்தி மட்டும்தான். கனிமான சகோதரர்களே, பெரியோர்களே, பல வருடங்களாக பல குதுபாக்களில் உதுஹையாவுடைய சிறப்புகளை பற்றி ஏராளமாக கேட்டிருப்பீர்கள். நான் இந்த இடத்தில் உதுஹையாவோடு சம்பந்தப்பட்ட ஒவ்வொரு மனிதர்களும் அறிந்து வைத்திருக்க வேண்டிய ஒரு சில மார்க்க சட்டங்களை ஞாபகப்படுத்தலாம் என நினைக்கிறேன். ஒரு ஆட்டையோ மாட்டையோ வாங்கும் பொழுது நல்லா கவனித்து வாங்குங்கள், இதில் என்ன குறை இருக்கிறது. ஏனென்றால் சில குறைகள் இருக்கிறது, அந்த குறைகள் ஆட்டிலோ மாட்டிலோ இருந்தால் அவைகளை உதுஹையாவுடைய நீயத்துடன் அறுக்கப்பட்டாலும் அது கபூல் செய்யப்பட மாட்டாது. உதாரணத்திற்கு 2 கண்களும் பொட்டையானது, நொண்டியானது, சொறி பிடித்தது, வயிற்றில் புள்ளையை சுமந்திருக்கக்கூடியது, அனைத்து பல்லுகளுமே விழுந்தது, இறைச்சியோடு சேர்ந்து கொம்பு போனது, பித்தட்டு வெட்டப்பட்டது, வால் வெட்டப்பட்டது, கால் வெட்டப்பட்டது, நாக்கு வெட்டப்பட்டது, மூக்கு வெட்டப்பட்டது, காது வெட்டப்பட்டது, இப்படி அடுக்கிக் கொண்டே போகலாம். எந்த குறையெல்லாம் இறைச்சியில் குறைபாடை ஏற்படுத்தியிருக்குமோ அந்த குறைகளில் ஏதாவது ஒன்று ஆட்டிலோ மாட்டிலோ இருந்தால் அது உதுஹையாவுடைய நீயத்துடன் அறுக்கப்பட்டால் அது உதுஹையாவாக ஏற்றுக்கொள்ளப்படமாட்டாதே, வெறும் ஒரு அறுப்பாக தான் கணிக்கப்படும், வெறும் ஒரு அறுப்பாக தான் கணிக்கப்படும். ஆனால் இன்னும் சில குறைகள் இருக்கிறது, அந்த குறைகளினால் எந்த பிரச்சனையும் கிடையாது, அறுத்தாலும் உதுஹையாவாக ஏற்றுக்கொள்ளப்படும். உதாரணத்திற்கு அது பிறக்கும் பொழுதே கொம்பில்லாமல் பிறந்திருக்கிறது, அல்லது கொம்பினுடைய ஒரு பகுதி உடைந்திருக்கிறது, அல்லது 1-2 பல்லுகள் மட்டும் விழுந்திருக்கிறது. இப்படி சின்ன சின்ன குறைகள், இறைச்சியில் குறைபாடை ஏற்படுத்தாத ஏதாவது குறைகள் இருந்தால் அவைகள் மன்னிக்கப்படும், உதுஹையாவாக ஏற்றுக்கொள்ளப்படும். கனியமான சகோதரர்களே, பெரியோர்களே, ஆட்டையோ மாட்டையோ அறுக்கக்கூடியவர்கள் அதனுடைய சட்டத்திட்டங்களை தெரிந்து சரியான முறையில் அறுங்கள். உங்களுக்கு சரியான முறையில் அறுக்க தெரியாதான், நல்லாக அறுக்க தெரிந்த ஒருவரை அந்த இடத்தில் பொறுப்பாக்குங்கள், அவரிடம் அறுக்க கொடுங்கள். ஆனால் அறுக்கின்ற இடத்திற்கு நீங்கள் சமூகம் தருவது சுன்னதாக்கப்பட்டிருக்கிறது. சில பெண்கள் என்ன செய்வார்கள், அவர்களுடைய பணத்தினால் உதவியாக கொடுப்பார்கள். ஒரு பெண்ணோ வயதுக்கு வராத சின்ன ஒரு பிள்ளையோ அறுத்தால் அவர்களுடைய அறுப்பு ஏற்றுக்கொள்ளப்படும். உதவியாக கபூல் செய்யப்படும் நியத்தில் இருந்தால் அவர்கள் அறுத்தது ஹலால் ஆகும். ஆனால் ஒரு பெண்ணை விடவும் ஒரு ஆண் அறுப்பது தான் மிகவும் சிறந்தது. அந்த பெண் ஒரு ஆணுக்கு பொறுப்பு கொடுக்க வேண்டும், நீங்கள் என்னுடைய ஆட்டை என்னுடைய மாட்டை அறுங்கள். அந்த பெண் அந்த இடத்துக்கு சமூகம் தருவதும் சுனத்தானவருடையம் தான். ஆனால் அந்த பெண் வருவதனால் ஃபித்னா உண்டாகும். ஃபித்னா பயப்படும் என்றால் அந்த பெண் அந்த இடத்துக்கு வருகை தராமல் இருப்பதுதான் மிகவும் சிறப்புக்குரிய விடயம். கனியமான சகோதரர்களே, பெரியவர்களே, அறுக்கக்கூடியவர்கள் அந்த ஒழுங்குமுறையை தெரிந்து சரியான முறையில் அமல்படுத்துங்கள். கத்தியை நல்லாக தீட்டிக் கொள்ளுங்கள். அடுத்த பிராணிகளுக்கு முன்னால் வைத்து அறுக்க வேண்டாம். அந்த பிராணிகளுக்கு கண்ணியம் செலுத்துங்கள். அதை அழகான முறையில் பராமரியுங்கள். நோயினை கொடுக்காத விதத்தில் அதை பராமரியுங்கள். பொதுவாக ஒட்டகத்தை ஒரு முறையில் அறுப்பார்கள், அதாவது இடது காலை கட்டி விடுவார்கள், கழுத்தில் ஒரு குத்து குத்துவார்கள், அதனால் ஒட்டகம் செத்துவிடும். ஆனால் ஆடு மாடை அறுப்பது இடது பக்கம், அதை படுக்க வைக்க வேண்டும். படுக்க வைத்து அதனுடைய கால்களையும் தலையையும் திபிலாவின் பக்கம் முன்னோக்க வைக்க வேண்டும். திபிலாவின் பக்கம் முன்னோக்கி அறுக்கக்கூடியவரும் திபிலாவின் பக்கம் முன்னோக்க வேண்டும். முன்னோக்கி கத்தியை கழுத்தில் வைத்து ஹில்கோம் மரி. ஹில்கோம் என்றால் சுவாச குழாய், மறி என்றால் ஜீரண குழாய். இந்த ரெண்டு நரம்புகளையும் ஒரே தடவையாக வெட்ட வேண்டும். ரெண்டில் ரெண்டையும் அறுக்கும் பொழுது கொஞ்சம் அறுத்து கையெடுத்துட்டார், அதற்கு பின்னால் ஒரு செத்த மாட்டினுடைய சட்டம் எதுவோ அதே சட்டம் தான் அந்த மாட்டுக்கும் கொடுக்கப்படும். அதனால் அறுக்கும் பொழுது இந்த ரெண்டையும் ஹில்கோம் மறி, சுவாச குழாய், ஜீரண குழாய், இந்த ரெண்டையும் ஒரே தடவையாக அறுக்க வேண்டும். சிலர் மாட்டில் பங்கு சேரும் பொழுது என்ன செய்வார்கள், வரக்கத்துக்காக வேண்டி ஒத்தர் மாடி ஒத்தர் மாடி அறுப்பார்கள். கொஞ்சத்தை அறுத்துவிட்டு கையெடுத்து மறுபடி இன்னொருத்தர் அறுத்தால் அது ஹராம், அது செத்ததனுடைய சட்டம் தான் அதுக்கு கொடுக்கப்படும். அதனால் அந்த ஹில்கோம் மறி இது ரெண்டும் அறுக்கப்பட்டதற்கு பின்னால் அதற்கு பின்னால் இருக்கும் கழுத்து நரம்புகள், இந்த கழுத்து நரம்புகளை அறுக்க வேண்டும் என்பது நிபந்தனை கிடையாது. ஆனாலும் கழுத்து நரம்புகளை அறுப்பதுதான் சுன்னத்தான விடயம். ஆனால் தோலோடு நிப்பாட்டிக் கொள்ள வேண்டும், ஃபுல்லாக எடுக்காமல். கனியமான சகோதரர்களே, உசுறு பூர்த்தியாக மாட்டினுடைய உடம்பை விட்டும் போனதற்கு பின்னால் தான் தோலை உரிப்பது, அதனுடைய கழுத்தை முழுமையாக உரிப்பது சிறந்தொரு விடயம். அதற்கு முன்னால் தோலை உரித்தால் பெரும் ஒரு அதாபாக அந்த பிராணிகளுக்கு ஆகிவிடும். கனியமான சகோதரர்களே, பெரியவர்களே, சிலர் நேரம் காலத்துடனேயே ஆடு மாடை வாங்கி வைப்பார். இது நல்ல ஒரு விஷயம் தான். நேர காலத்துடனேயே வாங்கி வைப்பதனால் ஒரு ஆட்டுக்கோ மாட்டுக்கோ குட்டி கிடைத்து விட்டது. இந்த குட்டியை என்ன செய்வது, நேற்றை வைக்கப்பட்ட உதகையாவாக அது இருந்தால் அந்த குட்டியையும் அறுக்க வேண்டும். பிறந்துடனே அல்ல, ரெண்டு வருடம் பூர்த்தியாகிறதுக்கு பின்னால் அந்த குட்டியை அறுக்க வேண்டும். அறுத்து உதகையாவை பங்கு போடுவதை போன்று இதை பங்கு போட வேண்டிய அவசியம் கிடையாது. ஆனால் சுன்னத்தான உதகையாவாக இருந்தால் அதனுடைய குட்டியை அறுக்க வேண்டிய தேவையில்லை. கடியமான சகோதரர்களே, பெரியவர்களே, நான்கு நாட்கள் அறுக்கலாம். பெருநாளுடைய தினம், ஐயாம் தஷ்ரீக்குரிய முதலாவது நாள், இரண்டாவது நாள், மூணாவது நாள், இந்த நான்கு நாட்களிலேயும் குர்பான் கொடுக்கலாம். ஆனால் எந்த நாளில் கொடுப்பது சிறப்புக்குரிய விடயம். அல்லாஹ் தஆலா சொல்கிறான், வஸாரிஉ இலா மக்ஃபிரத்தி மிர் ரப்பிக்கும் வஜன்னத்தின் அர்துஹஸ் ஸமாவாத்து வல் அர்த். நன்மையான விடயங்களின் பக்கம், அமலே சாலிஹின் பக்கம் விரைந்து வருமாறு அல்லாஹ் தஆலா சொல்கிறான். எனவே முதலாவது நாளே பெருநாளுடைய தொழுகையை தொழுந்ததற்கு பின்னாலே உதுகையா கொடுப்பதுதான் மிகவும் சிறப்புக்குரிய விடயம். இரவு நேரங்களில் உதுகையா கொடுக்கக்கூடாது என்று பல தடவைகள் கேட்டிருப்பீர்கள். அது ஏன் இந்த சட்டம் என்றால், உண்மையிலுமே மார்க்கத்தில் வெறுக்கப்பட்டிருக்கிறது இரவு நேரங்களில் அறுப்பது. அந்த காலத்தில் சரியான ஒரு வெளிச்சம் இருக்கவில்லை, லாம்புகளை தான் பாவித்துக் கொண்டிருந்தார்கள். அதனால் அறுக்கக்கூடியவர்கள் தவறிலைக்கலாம், அந்த காரணி இல்லாமல் போய்விட்டது. இந்த காலத்தில் நல்ல வெளிச்சம் இருக்கிறது, நல்ல பல்ப் இருக்கிறது, அதனால் இரவு நேரங்களில் அறுப்பதுதான் கனாமத். ஈரேற்றம் என்றால் இரவு நேரத்தில் அறுப்பது சிறப்புக்குரிய விடயமாக அமையும். இரண்டால் பகல் நேரங்களில் அறுக்கப்படும் பொழுது இரத்தங்களை அந்நிய மக்கள் கண்டால் ஒருவேளை வெறுப்பார்கள், பல சூழ்ச்சிகளை உண்டாக்குவதற்கு அது காரணமாக அமையும். இரவு நேரத்தில் அறுப்பது லேசான ஒரு விடயமாக இருந்தால் இரவு நேரத்தில் அறுப்பதே மிக சிறப்புக்குரிய விஷயமாக ஆகும். கனியமான சகோதரர்களே, பெரியோர்களே, கூட்ட குர்பானை பொறுத்த வகையில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய காலத்திலேயோ, சஹாபாக்களுடைய காலத்திலேயோ, தாபிஈன்களுடைய காலத்திலேயோ, அதற்கு பின்னால் உள்ள காலங்களிலேயோ இருக்கவில்லை. கூட்டு குர்பான் சமீப காலமாகத்தான் அமல்படுத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறது. அதனால் ஒரு சில சகோதரர்கள் பேசுகிறார்கள், கூட்டு குர்பான் தடை செய்யப்பட வேண்டியது, ஒவ்வொரு மனிதர்களும் வீட்டிலேயே அறுத்துக் கொள்ளுங்கள் என்று பேசுகிறார்கள். கனியமான சகோதரர்களே, இதெல்லாம் தப்பான கருத்துகள். கூட்டு குர்பானை பொறுத்த வகையில் நாங்கள் ஒரு பல மாடுகளை ஆடுகளை அறுத்து எல்லா ஏழைகளுக்கும் சரிசமமாக பங்கு போடுகிறோம். ஆனால் தனிநபர் ரீதியாக அறுக்கும் பொழுது சில ஏழைகளுக்கு உதவியோடு இறைச்சே போய் சேராது, சில ஏழைகளுக்கு கொஞ்சம் போய் சேரும், இன்னும் சில ஏழைகளுக்கு அதிகமாக போய் சேரும். கூட்டு குர்பான் என்று வரும் பொழுது அனைத்து ஏழைகளுக்கும் சரிசமமாக போய் சேரும். எங்களுடைய மஹல்லா வாசிகள், ஊர்வாசிகள் இதனால் ஒன்றுபடுவார்கள். அதனால் இந்த காலத்தை பொறுத்த வகையில் கூட்டு குர்பான் மிக மிக வலியுறுத்தப்பட வேண்டியது. கண்ணியமான சகோதரர்களே, பெரியோர்களே, அடுத்தது மிக முக்கியமான ஒரு விடயம், ஒரு நிறுவனமோ அல்லது ஒரு கடையோ அல்லது ஒரு தனிநபரோ அவரோடு பல ஆட்களை சேர்த்துக் கொள்வார், ரெண்டு பங்கு மூணு பங்கு என்று பல ஆட்களை சேர்த்துக் கொள்வார். சேர்த்து கொண்டு பெருநாளுடைய தினமோ அதுக்கு அடுத்த நாளோ மாடுகளை அறுத்து இறைச்சியை பங்கு போடுவார். பங்கு போட்டதற்கு பின்னால் யாரெல்லாம் இவரிடம் உதவியா கொடுப்பதாக பங்கு செய்தார்களோ அவர்களுக்கு அதற்கு பின்னால் தான் விற்பனையே செய்வார். இந்த உதவியா கூடாது. இதில் ரெண்டு விடயங்கள் கவனிக்க வேண்டும். முதலாவது நீயத்துல் முதஹி, உதவியா கொடுக்கக்கூடிய நீயத்து அவசியம். அறுக்கும் பொழுது நான் உதவியா கொடுக்கிறேன் என்ற நீயத்து எனக்கு அவசியம், அல்லது நான் வேறு யாரையாவது பொறுப்பாக்க வேண்டும். இதில் அந்த நிறுவனத்தையோ அந்த தனிநபரையோ பொறுப்பாக ஆக்கிவிட்டேன் என்று வைத்துக் கொண்டாலும் இவருடைய மில்கியத்தில் இவருடைய சொந்தத்தில் இல்லாத ஒன்றை உதவியாவாக எப்படி கொடுப்பார்? இவர் இன்னும் இதுவரைக்கும் வாங்கவே இல்லை. அதனால் கண்ணியமான சகோதரர்களே, ஆடையோ மாடையோ வாங்கி நீங்களாக அருங்கள், அல்லது மஸ்ஜிதில் கூட்ட பருவம் நடக்கிறதா அங்கு கொடுத்து நீங்கள் அந்த இடத்தில் சமூகம் தாருங்கள், அல்லது நீங்களே அருங்கள், உங்களுக்கு அறுக்க முடியாது என்றால் அந்த இடத்துக்கு சமூகம் தாருங்கள். கண்ணியமான சகோதரர்களே, பெரியவர்களே, ஒரு சிலர் அறுத்ததற்கு பின்னால் நான் பிஸ்மில் சொல்லவில்லையே என்று டென்ஷன் ஆகுவார்கள். நான் பிஸ்மில் சொல்லவில்லை, இப்பொழுது என்ன செய்யறது? பிஸ்மில் சொல்லாததால் இது ஹராமாகிவிட்டது. சில மக்கள் புதைக்கவும் செய்வார்கள். ஒரு விஷயத்தை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள், தபீஹத்தில் தபீஹத்துல் முஸ்லிமி ஹலால், ஒரு முஸ்லிமால் அறுக்கப்பட்ட பிராணி ஹலால் ஆகும். அவர் பிஸ்மில் சொன்னோ இல்லையோ, ஒரு முஸ்லிம் அல்லாத ஒரு மனிதர் பிஸ்மில் சொல்லி அறுத்தாலும் அது ஹராமாகும். எனவே கண்ணியமான சகோதரர்களே, பிஸ்மில் சொல்வது வெறுமே ஒரு சுன்னத். பிஸ்மில் மறந்து விட்டது என்றால் அதில் எந்த பிரச்சனையும் அல்ல. ஆனால் பிஸ்மில் சொல்வது இஸ்லாத்தில் அனுமதிக்கப்பட்டு இருக்கிறது, சுன்னதாக்கப்பட்டிருக்கிறது. சில சமூக அக்கறை கொண்டவர்கள் என்ன செய்வார்கள்? ஹஜ்ஜுடைய காலங்களில் அதிகமான ஏழைகளுக்கு இறைச்சி தான் போய் சேரும். நாங்கள் கொஞ்சம் வித்தியாசமாக உதவியா கொடுப்பதற்கு பகரமாக அந்த பணத்தை கொடுப்போமே என்று பணத்தை கொடுப்பார்கள். கனியமான சகோதரர்களே, உதவியாவுடைய நீயத்துடன் பணத்தை கொடுத்தால் அது வெறும் ஒரு சதகாவாக தான் ஏற்றுக்கொள்ளப்படுமே ஒழிய உதவியாவுடைய எந்த நன்மையும் அங்கு கிடைக்க மாட்டாது. ஏனென்றால் உதவியா என்பது ஆட்டையோ மாட்டையோ ஒட்டகத்தையோ அறுத்து அதை பங்கு போடுவதுதான் உதவியா. மின் பஹீமத்தில் அன்ஆம், அல்லாஹ் தஆலா சொல்கிறான் இவைகளை அறுக்க வேண்டும். ஒரு மனிதன் ஆட்டையோ மாட்டையோ அறுக்காமல் உதவியுடைய ஒரு ஏழைக்கு கொடுத்து விட்டான், அது உதவியாவாக ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது, வெறும் சதகாவாக தான் கிடைக்கப்படும். அறுத்து இறைச்சியை பங்கிடுவதுதான் உதவியா. கனியமான சகோதரர்களே, பெரியோர்களே, ஒரு மாடு என்பது ஏழு ஆட்டுக்கு சரிசமம். ஒரு மாட்டினுடைய தலையை வெட்டுவது ஏழு ஆட்டினுடைய தலையை வெட்டுவதற்கு சரிசமம். ஏழு மனிதர்கள் ஒன்று சேர்ந்த ஒரு மாட்டை குர்பான் கொடுக்கலாம் என்பதை போன்று ஒரு மாட்டை ஒரு மனிதனுக்கு ஏழு நீயத்துடன் அறுக்கலாம். உதகையாவுடைய நீயத்துடன் நேர்ச்சியுடன் அகீகாவுடைய நியத்துடன் கஃபாலாவுடைய நியத்துடன் இப்படி ஏழு நியத்துடன் ஒரு மாடை அறுக்கலாம். இப்னு ஹஜர் அல்ஹைதமி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அல் ஃபதாவுல் குப்ரா அல் ஃபிக்ஹியாவில் இந்த மசலாவை மிக விரிவாக எழுதியிருக்கிறார்கள். நான் ஒரு ஹிஜா கொடுக்க வேண்டும், எனக்கு ரெண்டு ஆண் குழந்தைகள் இருக்கிறார்கள், நான் இதுவரைக்கும் அவர்களுக்கு உதவியா கொடுக்கவில்லை. ஒரு பெண் குழந்தை இருக்கிறால் அவளுக்கு இதுவரைக்கும் நான் அகைக்கா கொடுக்கவில்லை, நான் என்ன செய்கிறேன்? உதவியாவுக்கு ஒரு பங்கு, முதலாவது ஆண் பிள்ளைக்கு ரெண்டு பங்கு, இரண்டாவது ஆண் பிள்ளைக்கு ரெண்டு பங்கு, பெண்ணுக்கு ஒரு பங்கு, நான் நேர்ச்சையும் கொடுக்க வேண்டும். ஏழு பங்குகள் வந்துவிட்டது. இந்த அனைத்து நியத்துடனும் ஒரு மாட்டை அறுத்தால் இந்த அனைத்து நியத்திலும் கபூல் செய்யப்படும். சிலர் யோசிப்பார்கள், அகைக்காவுடைய பூர்த்தியான நன்மை இதன் மூலமாக கிடைக்குமா? பூர்த்தியான நன்மை கிடைக்கும். ஏனென்றால் நோக்கம் கழுத்து வெட்டப்படுவதுதான். ஒரு மாட்டினுடைய தலையை வெட்டுவது ஏழு ஆற்றினுடைய தலையை வெட்டுவதற்கு சரிசமம். அந்த ஏழு நியத்தலும் பரிபூரணமாக நிறைவேறும். ஆனால் அவுலவியத் எது சிறந்தது என்று பார்த்தால் தனி ஒரு ஆட்டை வாங்கி அறுப்பதுதான் அகைக்காவில் சிறந்தது. ஆனால் பங்கு சேர்வது என்றால் தாராளமாக பங்கு சேரலாம். கனிமான சகோதரர்களே, அகைக்காவை பொறுத்த வகையில் எங்களுடைய மூத்து வரைக்கும் எங்களோட குறையில் கொண்டிருப்போம். நான் பருவயதை எத்தும் வரைக்கும் என்னுடைய தந்தையோ என்னை பராமரிக்கக்கூடியவரோ அதுக்கு பொறுப்புதாரி. நான் பருவயதை எத்தியதற்கு பின்னால் என்னுடைய அகைக்காவுக்கு நான் தான் பொறுப்புதாரி. எனக்கு 90 வயதாகிறது, நான் இதுவரைக்கும் அகைக்கா கொடுக்கல, எனக்கு இப்பொழுது தாராளமாக அகைக்கா கொடுக்கலாம். கண்ணியமான சகோதரர்களே, பெரியோர்களே, அடுத்தது மிக முக்கியமான விஷயம் தான், உம்மாவுடைய பெயரில், வாப்பாவுடைய பெயரில், சகோதரனுடைய பெயரில் என்று நிறைய பேர் உதவியாக கொடுப்பார்கள். நல்ல ஒரு விடயத்தை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள், அடுத்தவர்களுடைய பெயரில் நாங்கள் உதவியாக கொடுக்கும் பொழுதே அவர்களுடைய அனுமதி இல்லாமல் எங்களுக்கு கொடுக்க முடியாது. உயிரோடு இருக்கக்கூடியவர்களாம் அவர்களிடம் அனுமதி கேட்டுவிட்டு அவர்களுடைய பெயரில் உதவியாக கொடுங்கள். வஃபாத்தாகி போனவர்களாம் அவர்கள் வசியத் செய்திருந்தால் என்னுடைய பெயரில் உதவியாக கொடுங்கள் என்று அனுமதி தந்திருந்தால் தான் அவர்களுடைய பெயரில் உதவியாக கொடுக்கலாம், இல்லை என்றால் முடியாது. அதனால் உயிரோடு இருக்கக்கூடிய உங்களுடைய பெற்றோர்களிடம் கேளுங்கள், இப்பொழுது எனக்கு வசதி இல்லை, வசதி வந்ததற்கு பின்னால் உங்களுடைய பெயரில் நான் உதவியாக கொடுப்பேன் என்று இப்பொழுதே அனுமதி வாங்கிக் கொள்ளுங்கள். கனிமான சகோதரர்களே, பெரியோர்களே, அடுத்தவர்களுடைய அனுமதி இல்லாமல் அவர்களுடைய பெயரில் உதவியாக கொடுத்தால் அது ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. அல்லாஹு தஆலா எப்பொழுதுமே எண்ணிக்கையை விரும்ப மாட்டான், பெருமதியை தான் விரும்புகிறான். பல ஆடுகளை வாங்கி கொடுப்பதை விட பெருமதி வாய்ந்த கொழுத்த ஒரு மாட்டை அறுப்பதை மிகவும் சிறப்பு குறைவுடைய. நிறைய ஆடை வாங்குவதை விட கொழுத்த ஒரு ஆட்டை வாங்கி உதவியாக கொடுப்பதுதான் மிக மிக சிறப்பு கூடிய விடயம். கனிமான சகோதரர்களே, பெரியோர்களே, உதவியாவுடைய அடிப்படை நேரக்காலத்தினுடையே ஒரு ஆட்டையோ மாட்டையோ வாங்கி அதை தயார்படுத்த வேண்டும், அதை கொழுக்க வைக்க வேண்டும், நல்ல சாப்பாடு கொடுக்க வேண்டும், அவைகளுக்கு நன்மைகள் கிடைத்துக் கொண்டே இருக்கும். அதற்கு பெருநாள் பெருநாளுடைய தினம் அறுக்க வேண்டும். இதுதான் அடிப்படை முறை. ஏனென்றால் அல்லாஹு தஆலா நன்மையான விடயங்களில் ஆர்வம் கொள்வதை விரும்புகிறான். நேர காலத்துடன் வாங்கி அவர் பராமரிக்கிறார் என்றால் நன்மையான விஷயங்களில் அவர் ஆர்வம் கொண்டிருக்கிறார். ஆனால் நேர காலத்துடன் வாங்கி வைத்திருக்கும் பொழுது அதில் ஏதாவது குறைகள் வராமல் பாதுகாப்பது உங்களுடைய பொறுப்பு. வாங்கும் பொழுது எந்த குறையும் இருக்கவில்லை, ஆனால் வாங்கினதுக்கு பின்னால் ஏதாவது ஒரு குறை என்று ஏற்பட்டு விட்டது, அந்த குறையோடு நான் மாட்டு ஆட்டை அறுத்தான் அது உதவியாக ஏற்றுக்கொள்ளப்படாது என்றால் ஏற்றுக்கொள்ளப்படாது. எந்த அளவுக்கு என்றால் அறுப்பதற்காக அதை படுக்க போடும் பொழுது அதனுடைய கால் உடைந்து விட்டது, இப்பொழுது அறுக்க போறேன் தானே என்று அறுத்தி அதை உதவியாக கொடுத்தாலும் அது ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. ஏனென்றால் பெரும் ஒரு குறை ஏற்பட்டு விட்டது, அதனுடைய கால் உடைந்து விட்டது. அதனால் கண்ணியமான சகோதரர்களை, பெரியோர்களை, சரியான முறையில் அவைகளை பராமரிக்க வேண்டும். அறுத்ததற்கு பின்னால் இறைச்சியை எப்படி பங்கு போடுவது? நேர்ச்சை வைக்கப்பட்ட உதவியாவாக இருந்தால் யார் அறுத்தாரோ, யார் அந்த உதவியா கொடுக்கிறாரோ அவருக்கும் அவருடைய குடும்பத்துக்கும் அதிலிருந்து கொஞ்சம் கூட சாப்பிட முடியாது. நேர்ச்சை இல்லாத உதவியா, சுன்னத்தான ஒரு உதவியாவாக இருந்தால் இவருக்கு அதில் தாராளமாக சாப்பிடலாம். ஆனால் கொஞ்சமாவது ஒரே ஒரு ஏழைக்காவது சதகா செய்வது கட்டாயம் பாஜி. மற்றபாதி இவருக்கு தாராளமாக சாப்பிடலாம், ஆனால் மிக மிக சிறப்பு கூறிய விடயம், மூன்றில் ஒரு பகுதியை சதகா செய்வது, மூன்றில் ஒரு பகுதியை ஹதியா செய்வது, மூன்றில் ஒரு பகுதியை தன்னுடைய குடும்பத்துக்காக வேண்டி எடுத்துக்கொள்வது. கண்ணியமான சகோதரர்களே, பெரியோர்களே, உதகையாவுடைய இறைச்சிக்கு சொந்தக்காரர்கள் முஸ்லீமான ஏழைகள் தான். முஸ்லீமான ஏழைகளுக்கு உதகையாவுடைய இறைச்சியை கொடுத்ததற்கு பின்னால் செல்வந்தர்களுக்கு தாராளமாக கொடுக்கலாம். செல்வந்தர்கள் இறைச்சியை பெறலாம், அதில் எந்த பிரச்சனையும் அல்ல, நடுத்தரமான மக்களும் பெறலாம். ஆனால் உதகையாவுடைய இறைச்சியை கொடுக்கும் பொழுது முற்படுத்தப்பட வேண்டியவர்கள் அது முஸ்லீமான ஏழைகள் தான். முஸ்லீம் அல்லாத மக்களுக்கு உதகையாவுடைய இறைச்சியை கொடுக்க முடியுமா முடியாதா என்று பார்த்தால் இதில் கருத்து வெட்டும் இருக்கிறது. மிக சிறந்த ஒரு கருத்து தான் அவர்களுக்கு கொடுக்காமல் இருப்பது. அவர்களுக்கு டிரெக்டாக கொடுக்க முடியாது, கொடுக்க கூடாது, அது நல்லது. ஆனால் எனக்கு இன்னொருத்தருடைய இறைச்சி எனக்கு கிடைத்து விட்டது, இப்பொழுது எனக்கு சமயத்தும் கொடுக்கலாம், பச்சையாகவும் முஸ்லீம் அல்லாத மக்களுக்கு கொடுக்கலாம். டிரெக்டாக உதகையாவுடைய இறைச்சி அவர்களிடம் போவதை தவிர்த்து கொள்வதே மிக மிக சிறப்புக்குரிய விடயம். கண்ணியமான சகோதரர்களே, பெரியோர்களே, அதிகமான ஹோட்டல்களில் இறைச்சியை சமைத்து விற்பனை செய்கிறார்கள். சில சில்லற கடைகளில் இறைச்சி அங்கு வைத்து விற்பனை செய்கிறார்கள். நல்ல ஒரு விஷயத்தை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள், உதகையாவுடைய இறைச்சியை விற்பனை செய்வது ஹராம், விற்பனை செய்ய முடியாது. ஆனால் ஃபகீர், அந்த சாப்பாட்டுக்கு கூட கஷ்டப்படக்கூடிய.
For more lectures, visit slhub.com.